අයිබෝවන් කතානායකතුමාගේ නිවේදන ශ්‍රී ලංකා ප්‍රජාතාන්ත්‍රික සමාජවාදී ජනරජයේ ආණ්ඩුක්‍රම ව්‍යවස්ථාවේ 79 ව්‍යවස්ථාවේ විධිවිධාන ප්‍රකාරව 2017 නොවැම්බර් 18 වෙනි දින කතානායකතුමා විසින් අපරාධ වැළැක්වීමේ සංශෝධන නැමැති පනත් කෙතුම්පතෙහි සහතිකය සඳහන් කරන ලද බව දැනුදීමට කැමැත්තමි. නිවේදන අංක 2 ගරු මන්ත්‍රීවරුනි 2018 අයවැය කාර්ක සභා අවස්ථාවේ වැඩසටහනෙහි අමාත්‍යංශ වෑශීස කිහිපයක් විවාදයට ගැනීමට නිමිත තිබූ දිනයන් පාර්ලිමේන්තු කටයුතු පිළිබඳ කාර්ක සභාවේදී අනුමැතිව ඇතුව සංශෝධනය කර තිබෙන බැවින් එකී සංශෝධිත දිනයන් පිළිබඳ මෙම ගරු සභාව දැනුවත් කිරීමට නිවේදනය කරනු කැමැත්තෙමි. 2017 නොවැම්බර් මාස 18 වෙනි සෙනසුරාදා විවාදයට ගැනීමට නිමිතව තිබූ අධිකරණ අමාත්‍යංශයේ වෑශීස 2017 නොවැම්බර් මාස 20 වෙනිදා සඳුදා එනම් අද දිනදී 2017 නොවැම්බර් මාස 25 වෙනි සෙනසුරාදා විවාදයට ගැනීමට නිමිතව තිබූ වරායහ නාවික කටයුතු අමාත්‍යංශයේ වෑශීසය 2017 නොවැම්බර් මාස 28 වෙනි දින අඟහරුවාදාද 2017 නොවැම්බර් මාස 27 වෙනි සඳුදා විවාදයට ගැනීමට නිමිතව තිබූ ආපදා කළමනාකරණ අමාත්‍යංශයේ වෑශීර්ෂය 2017 නොවැම්බර් මාස 28 වෙනි අඟහරුවාදාද 2017 නොවැම්බර් මාස 28 වෙනි අඟහරුවාදා විවාදයට ගැනීමට නිමිතව තිබූ විදේශ කටයුතු අමාත්‍යංශයේ වෑශීර්ෂය 2017 නොවැම්බර් මාස 25 වෙනි සෙනසුරාදාද 2017 නොවැම්බර් මාස 28 වෙනි අඟහරුවාද විවාදයට ගැනීමට නියමිතව තිබූ විදේශ රැකියා අමාත්‍යංශයේ වෑශීර්ෂ 2017 නොවැම්බර් මාස 27 වෙනි සඳුදාද 2017 නොවැම්බර් මාස 30 වෙනි බ්‍රහස්පතින්දා විවාදයට ගැනීමට තිබූ සංවර්ධන කාර්යභාර අමාත්‍යංශයේ වෑශීර්ෂය 2017 නොවැම්බර් මාස 25 වෙනි සෙනසුරාදාද විවාදයට ගැනීමට නියමිත බවත් එකී සංශෝධන ඇතුළත් ලේඛනයන් සෑම් මන්ත්‍රවරයෙකුගේම සහ සභා මේසය මත තබා තිබෙන බැවින් කාරුණිකව දන්වත් සිටිමි. කාරක සභා වාර්තා පිළිගැන්වීම ආර්ථික සංවර්ධන පිළිබඳ ආංශික අධීක්ෂණ කාරක සභාවේ වාර්තාව එම කාරක සභාවේ සභාපති ගරු ජේ.එම්. ආනන්ද කුමාර් සිරි මහතා විසින් පිළිගැන්වීම.
ගරු නියෝජ්‍ය කතානායකතුමනි, ආර්ථික සංවර්ධන පිළිබඳ ආංශික අධීක්ෂණ කාර්ක සභාවේ වෙත යොමු කරන ලද 1969 අංක 1 දරන ආනයන අපනයන පාලන පනතේ 20 වෙනි මගන්ති යටතේ නියෝග 2015 වර්ෂය සඳහා මානව සම්පත් සංවර්ධන කිරීමේ ශ්‍රී ලංකා ජාතික සභාවේ වාර්ෂික වාතාව, 2014 වර්ෂය සඳහා ශ්‍රී ලංකා ප්‍රතිපත්ති අධ්‍යයන ආයතනයේ වාර්ෂික වාතාව, 2014 වර්ෂය සඳහා ශ්‍රී ලංකා රජ සංස්ථාවේ වාර්ෂික වාතාව සහ ගිණුම් සහ 2012 වර්ෂය සඳහා නාගරික සංවාදාධිකාරියේ වාර්ෂික වාතාව සම්බන්ධ වූ එකී සභා වාතාව මම ඉදිරිපත් කරමි.
අයි පෙත්සම් පිළිගැනීම සාර්ථි දුෂ්මන්ත මහතා.
ගරු නියෝජ්‍ය කතානායකතුමනි, අවිස්සාවෙල්ල මාදොල නිල්මිණි වෙන අංක 162 ඇලඉරක් 121 ඇලඉරක් 18 දරන ස්ථානයෙහි පදිංචි WMK ජයවර්ධන මහතාගෙන් ලැබුණු පෙත්සම් පිළිගන්න.
ගරු රංජිත් සොයිසා මහත්, රංජිත් සොයිසා මහත්මයා පෙත්සම පිළිගැන්වීම
තමා වෙන්න. ගරු කතානායකතුමනි,
දවස්වල ගං වතුර වගේ පැත්තේ ආයෙත්.
ගරු කතානායකතුමනි, කොළොන්න නවනගරේ යන ලිපිණේ පදිංචි ආරච්චිගේ සිරාණි දමයන්තිමණිකේ මහත්මියගෙන් ලැබුණු පෙත්සම පිළිගන්නවා.
ගරු කනක හේරත්මතිතුමා,
ගරු කතානායකතුමනි, රඹුක්කන යෝධගම කොස්ගොල්ල යන ලිපිණේ පදිංචි ජී.ජී. ප්‍රේමරත්න මහතාගෙන් ලැබුණු පෙත්සම මම පිළිගන්නමි.
ගරු තල්තාතුකෝර මහත්මියගේත් ගමිලුගේ මහතාගේත් පෙත්සම් නැවත ඉදිරිපත් කරන්න සිද්ධ වෙනවා අද පැමිණිලා නැති නිසා. වාචික පිළිතුරු අපේක්ෂා කරන ප්‍රශ්න අංක 1 බුද්ධික පතිර මහතා හැමදාම උදෙන්ම එනවා ඔබතුමා සමාජ ප්‍රශ්න.
ගරු කතානායකතුමනි,
ගරු සෞඛ්‍ය පෝෂණ හා දේශීය
ලංකාවේ නැහැ නේද? ලංකාවේ නැහැ. 2 weeks time
සති දෙකක් කල් ඉල්ලනවා.
ගරු වෛද්‍ය නලින්ද ජයතිස්ස මහතාගේ ප්‍රශ්නය ඇසීමට තුමා නැහැ. ගරු උදේ ප්‍රභාත් කම්පල් මැතිතුමත් නැහැ. අයින්න.
මෙන්න මම ඉන්නවා ගරු නියෝජ්‍ය කතානායකතුමනි.
රාජීව සා
සමරතුමා. කුසින් අඩුයි තමයි. නමුත් පාර්ලිමේන්තුව එනවා.
2 weeks time sir.
සතු දෙකක් කල් ඉල්ලනවා. ගරු පද්ම උදේශාන්ත ගුණසේකර මහතා පළාත් සභා පළාත් පාලනතුමා ඇසීමට ඉල්ලන්නේ. ගරු බන්දුල ගුණවර්ධන මැතිතුමා ඇසීමට ඇසෙහු නැහැ. චමින්ද විජේසිරි මහතා
මම අහනවා ගරු නියෝජ්‍ය කතානායකතුමනි.
නගර සැලසුම් හා ජල සම්පාදන නැවතුමාගෙන් ඇසීමට
ගරු නියෝජ්‍ය කතානායකතුමනි, මේ ප්‍රශ්නයට උත්තර අයන්න එක ඔව්, දෙක මකුල්ලැල්ල කුරුඳුගොල්ල බෙහෙරගල තැන්න ප්‍රදේශ ආවරණය වන පරිදි ජාතික ජල සම්පාදන හා ජලපවාහන මණ්ඩලයේ මගින් ජල ව්‍යාප්ති තුනක් සැලසුම් කොට පසුව එය එගොඩගම, හීල්ලොය, උඩපේරුව, පල්ලෙපෝරුව පේරුව, කිතල්ලැල්ල යන ප්‍රදේශද ආවරණය වන පරිදි පුළුල් කර උමාවය ව්‍යාපෘති ප්‍රතිපාදන රුපියල් මිලියන 352ක මුදලින් ඉදිකිරීම ක්‍රියාත්මක කරන ලදී. ජල සම්බන්ධතා 1350ක ධාරිතාවය ඇති මකුල්ලැල්ල ජල යෝජනා ක්‍රමයේද, ජල සම්බන්ධතා 750ක ධාරිතාවය ඇති වෙහෙරගල තැන්න ජල යෝජනා ක්‍රමයේද, ජල සම්බන්ධතා 300ක ධාරිතාවය ඇති කුරුඳුගොල්ල ජල යෝජනා ක්‍රමයේද යන යෝජනා ක්‍රම තුනෙහි සියලු වැඩ අවසන් කොට ඇත. ආයන්න අදාළ නොවේ.
සිටුවන්ත නගර ඇමතුමාට පිළිතුරු සැපීම වෙනුවෙන් ගරු නියෝජ්‍ය කතානායකතුමනි, මගේ පළවෙනි අතුරු ප්‍රශ්නය, එතුමා සඳහන් කරා මේ ව්‍යාපෘති ගණනාවකට උමාවිය ව්‍යාපෘතියෙන් තමයි අරමුදල් සපය ගත්තේ කියන. හැබැයි සතුට වෙනවා එසේ කරලා තියෙනවා නම් මම දන්නවා මේක අපේ රජය විසින් දරනවා කියන එක. ගරු ඇමතුමනි, මේ ව්‍යාපෘති සියල්ල ඔබතුමා ජනතා අයිතියට පත් කරා පසුගිය දිනක ඇවිල්ලා ඔබතුමාට ඒ ප්‍රදේශයේ ජනතාවගේ පීඩනය පීඩාව පිළිබඳව හොඳට යථාර්ථවත්ම තේරෙන්නට ඇති. පවුල් 1300ක ජල ව්‍යාපෘතියට 10 දෙනයි තමයි සම්බන්ධ වෙලා හිටියේ. කරුණාකරලා ඒකට ප්‍රධානම හේතුව තමයි තාම මේ ව්‍යාපෘති ක්‍රියාත්මක කළ ජනතා අයිතියට පත් කරාට දෛනිකව ජල බවුසරවලින් තමයි මේ ජල සැපයුම් නූපු ගෙවල් වලටත් වතුර සපයන්නේ. තාම ඔබතුමාලා මේ දැවැන්ත වියදමක් වියදම් කරලා දීපු ජල සැපයුම තියෙද්දිත් උමාවේ ව්‍යාපෘතිය හරහා ජල බවුසරවලින් තමයි මේ 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 1000 ගාන සහ ජල ව්‍යාපෘති තුන තුලම කියවන ජනතාවට අවශ්‍ය ජලය සපයන්නේ. එවනම් ගරු ඇමතුමනි, ඔබතුමාලා අමාත්‍යාංශය යටතේ කරපු මේ ව්‍යාපෘති තුනම අසාර්ථක ව්‍යාපෘති හැටියට මම යෝජනා කරනවා, ඔබතුමා ඒක පිළිගන්නවා.
එහෙම නෙවෙයි, මම පිළිගන්න බෑ. නමුත් මේක ඇවිල්ලා తాවකාලික විසඳුමක් හැටියටයි අපි මේක කරන්න. විශේෂයෙන්ම අතිගරු ජනාධිපතිතුමාගේ නියෝගයක් යටතේ මේ ප්‍රශ්නයෙන් මේ පීඩාවට පත් වූ ජනතාව වෙනුවෙන් අපි මැදිහත්වීමක් කළා. නමුත් මම කියා සිටින්න ඕනේ විශේෂයෙන්ම මේ ගැටලුවට දීර්ඝකාලීන විසඳුමක් ලෙස උමාය ව්‍යාපෘතිය මගින් ඉදවන ඩයබ්‍රා ජලාශයෙන් අපි ජලය ලබාගෙන බණ්ඩාරවල දියතලාව හපුතලේ ප්‍රදේශයේ ආවරණය වන පරිදි ජල සම්පාදන ව්‍යාපෘතියක් අපි දැන් පටන් ගැනීමට තීරණය අරන් තිබෙනවා. මෙම යෝජිත ජල ව්‍යාපෘතිය මගින් උමාය ව්‍යාපෘති හේතුවෙන් පීඩාවට පත්ව ඇති සියලුම ප්‍රදේශ ආවරණය වන පරිදි බණ්ඩාරවල, හපුතලේ, හාලියල, ඇල්ල සහ වැලිමඩ ප්‍රදේශ ලේකම් කොට්ටාසේ ග්‍රාම නිලධාරි වසම් 55ක ජනගහනය 110,000ක් සඳහා පානීය ජලය සැපීමට අපි යෝජනා කරලා තිබෙනවා. ඒක ඉතාම ඉක්මනින් ක්‍රියාත්මක වෙනවා මන්ත්‍රීතුමනි.
ඔබතුමාගේ ඒ යෝජනා ටිකට ඇත්තටම ඉක්මන් වීම පිළිබඳව, ඒ යෝජනා ක්‍රියාත්මක පිළිබඳව, ඒ කියපු යෝජනා පිළිබඳව ඇත්තටම සතුටු වෙන අතර මගේ දෙවෙනි අතුරු ප්‍රශ්නය කරු ඇමතුමනි, එච්චර දුර යන්න ඕනි නැහැ. ඔබතුමාත් අතිගරු ජනාධිපතිතුමාත් පෞගිය දිනක ඇවිල්ලා දෙමෝදර බදුල්ල ජල ව්‍යාපෘතිය ජනතා ඉදිරියටපත් කරා මගේ දාපුතුමා හිටපො නැති වෙලාවේ අපේ ගරු සභානායකතුමාගේ පිළිතුරු දුන්නා මම ඒලිත් යෝජනා කරේ ඒ වැඩ අවසන් වෙලත් නැහැ ගරු නියෝජ්‍ය කතානායකතුමනි තාම හාලියල ප්‍රදේශයේ තමයි බට එළගෙන යන්නේ හැබැයි ජනතා ඉදිරියට මේකපත් කරා කමන්නේ නැහැ නමුත් මම ඉල්ලීම කරේ මම යෝජනා කරේ ගරු ඇමතුමනි ඔබතුමාගෙන් දෙමෝදර ඉඳන් ඇල්ල මකුල් ඇල්ල බණ්ඩාරවල කියන කොට්ටාසන වල කිලෝමීටර් 10ක්වත් නැහැ මේ මේ ව්‍යාපෘතිය එක්තරා දේශපාලන නායකයෙක්ගේ
ඒක දැන් අද ඔබතුමා ගන්නකෝ දැන් ප්‍රශ්නේ ගන්නකෝ
ප්‍රශ්නේ කියන්න තමයි ආරන්නේ නියෝජ්‍ය කතානායකතුමනි ඔබතුමා එදා තාපු නැති නිසා පුංචි කාලයක් දෙන්න මේ ප්‍රශ්නේ කියවන වෙලාවේ
නැ දැන් පස්සේ උත්තරයට පැන නැගිච්ච දේ තමයි ඔබතුමාට ප්‍රශ්නයක් අහන්න පුළුවන්
ඔව් පොඩ්ඩක් ඒක විස්තර කරොත් තමයි මේක සාර්ථක වෙන්නේ කරු කතානායකතුමනි අපේ බරපතල ප්‍රශ්නයක් අපේ ප්‍රදේශයේ ඒක විසඳ ගන්න උත්සාහ දරන්නේ මේ පසුපෙළ ඉඳගෙන ඔබතුමාත් ඒක සහයෝගය දෙන්න පවුල් විශාල සංඛ්‍යාවක් එතුමා කිව්ව විදියට ඒ තාම ඒ ප්‍රශ්නේ විසඳ ගන්න බැරි වුණා අපේ අනුකාරක කැබිනට් අනුකාරක කමිටුවේ අපේ ගරු ඇමතුමත් ඉන්න නිසා ඉතින් මේ මේ ව්‍යාපෘතිය ජනතා ආයතනයට පත් කරලා මේ ව්‍යාපෘතිය තුළින් මේ ජල සැපයුම් ටික ඔක්කොම ලබා දෙන්න පුළුවන් ගරු ඇමතුමනි මම දන්නවා ඔබතුමා දක්ෂ ඇමතිවරයෙක් හැටියට මේ පිළිබඳව කවුරුත් යෝජනා කරන්න නැතුව ඇති අද මම යෝජනා කරනවා නැවත වතාවක් දෙමෝදර බදුල්ල ජල ව්‍යාපෘතිය දැන් හාලියල්ලේ බට එළෙනක නවත්තලා ඔබතුමාට පුළුවන් නම් පින්සිද්ධ වෙනවා අපේ අපේ භාෂාව අපේ ආගම තුල කිව්වොත් ඔබතුමාට ඔබතුමාගේ ආගම අනුව ඔබතුමාට දේව ආශිර්වාදේ ලැබෙන්න ඕනේ මේ ජල ව්‍යාපෘතිය ටික කඩිනම්ම දෙන්න බැරිද මේ මේ මා සඳහන් කරපු මේ ගම්මානවල මොකද ඉතා ළඟ තියෙන්නේ දැන් බට එළලා ටැංකි හදලා ඔක්කොම තියෙන්නේ කනෙක්ෂන් ටික විතරයි දෙන්න දෙන්නේ කරු ඔබතුමනි
ඔව් දැන් මේ විශේෂයෙන්ම අපි මේ පවිත්‍රාගාරයේ වැඩ නිම වුණාම අපට මේ ව්‍යාපෘතිය බාර දුන්නට පස්සේ දැන් මේ හාලියල ව්‍යාපෘතිය විශේෂම අමරිකානු එක්සිම් බැංකුවේ ණය අරගෙන අපි ක්‍රියාත්මක කරපු ඉතාම උසස් සඳමේ ජල ව්‍යාපෘතියක්. ඉතින් ඒක අතිගරු ජනාධිපතිමන්ගේ සුරතින් එදා අපි පටන් අරන්. ඉතින් හැම ජල ව්‍යාපෘතියකම යම් ස්කෝප් එකක් තියෙනවා. ඒ ස්කෝප් එක අපි හිතපු ගමන් වෙනස් කළාම අපට ඒ ඒ කොන්ත්‍රාත්වයෙන් පිට යන්න වෙනවා. ඉතින් ඒ බැවින් දැන් අපට මේ ඔබතුමා සඳහන් කරන මේ ප්‍රදේශවලට වෙනම යෝජනා මාර්ගයෙන් අපි ඒක කරන්න සූදානම් සිටින බැවින් මේ පිළිබඳව මම සොයා බැලලා ඔබතුමාට මම පිළිතුරක් ලබා දෙන්නම්.
ගයි බුම්. දෙවාරක් ඔබතුමා දැන් අද
ටැංකි ඉදි කරලා තියෙන්නේ. ඒ විශාල ටැංකි ඉදි කරලා මේ ජල සැපයුම පමණයි දෙන්න තියෙන එක මේ දැන් ඇත්තටම ඉතාමත්ම ලේසිම කාරණයක්. අලුත් ප්‍රතිපාදන ඕනේ නැහැ. ඒ ඒ මකුල්ලැල ප්‍රදේශයේ තියෙන ජල ටැංකියට පොම්පාගාරෙන් තාම පොම්ප කරන්නේ නැහැ වතුර ටික. ඔබතුමාලා තාම ජනතා ඉදිරියටපත් කරා. ඉතින් තා ඉක්මනින්ම දෙන්න පුළුවන් කරා මුතුන ඒක ඇත්තටම ඔබතුමාට පුළුවන් වැඩපිළිවෙළක්.
Okay, thank you. Question number Last question before that the speaker is taking the chair honorable speaker sir.
හත්වෙනි ප්‍රශ්නේ ගරු අශෝක ප්‍රියන්ත මහත්මයා අටවෙනි ප්‍රශ්නේ ගරු ශේෂාන් විතානගේ මහත්මයා බෙනිවාටියේ ප්‍රශ්න අංක 2 ටේබ්ලින් ප්‍රශ්න අංක 4 ගරු උදේශාන්ත ගුණසේක මහත්මයා විපක්ෂයේ ප්‍රශ්නයක් අහනවද ප්‍රශ්නේ හොඳයි Ibling it. You are tabling it, right, Sadi?
Tabling it.
Bahagaru Bandhu Guna... Bahagaru Bandhu Guna, the Metra Prasne Ahano Adha?
Ahano Garu Katana Ayatumani. Tabling it, sir.
Tabling... Atta. Prasne Anka Hatha, Ashoka Priyanti Metuma, Andu Bhakti Prasne Ayak.
Mama Ahano.
Ahano Adha?
Tabling it.
Atta Sheshan Vitanake Metuma, Vidudu Bala Metuma, Yasi Metta Andu
Bhakti. Ibrashat Manga Ahano.
Tabling
it.
Tabling?
Bring it.
වරප්‍රසාද ප්‍රශ්නේ ගරු සභානායකතුමා.
ගරු කථානායකතුමනි, 2018 නොවැම්බර් මාස 16 වෙනි දින අපරාධ පරීක්ෂණ දෙපාර්තමේන්තුව විසින් සකස් කරන ලද අපරාධ පරීක්ෂණ වාර්තාවක් විමර්ශන කොමිෂන් සභාව හමුවේ තබන ලදී. එම වාර්තාව තුළ පොදු ව්‍යාපාර පිළිවෙත කාර්ක සභාවේ එනම් කෝප් කමිටුවේ සාමාජිකයන් 28 දෙනාගේ දුරකථන ඇමතුම් පිළිබඳ විස්තර අන්තර්ගත විය. එම වාර්තාව මගින් පෙන්වන පරිදි සාමාජිකයන් 5 දිනක වෙත අර්ජුන් නෙලෝසියස් ඇමතුම් ලබා දී ඇත. මේ සැබෑ තත්ත්වය වනුයේ අර්ජුන් නෙලෝසියස් විසින් තමාට පක්ෂව කෝප් වාර්තාවේ යම් වෙනස්කම් සිදු කිරීමේ අපේක්ෂාවෙන් මෙම සාමාජිකයන් 5 දෙනා අමතර ලද්දේ නම් ඔවුන් විසින් කිසිදු ආකාරයක අනුග්‍රහයක් ලබා ගැනීමට අපොහොසත් වී ඇති බවයි. මෙම සාමාජිකයන් 5 දෙනා විසින්ද අස්සන් කරන ලද එක් ඒකමතික නිර්දේශයක් කෝප් කමිටුව විසින් ඉදිරිපත් කරන ලදී. එනම් සියලු වැරදිකරුවන්ට එරෙහිව අවශ්‍ය කටයුතු කළ යුතු බවට සියලු දෙනා එකගත්වයකට පැමිණීමයි. කොමිෂන් සභාව වෙත පැවරී ඇති විධි නියෝගය වන්නේ කරුණු විමර්ශනයකට වාර්තා කිරීම පමණයි ගරු කතානායක. යන්ද සිහිපත් කළ යුතුය. ඒ අධිකරණයක් නොවන අතර කිසිවෙකු කිසිදු වරදකට වරදකරු බවට හඳුනාගෙන නොමැත. ආම් වශයෙන් මෙම පාර්ලිමේන්තු මන්ත්‍රීවරු අතරින් කිසිවෙකුට හෝ එරෙහි වූ කිසිදු කරුණක් සොයාගෙන නොමැත. මෙමගින් අප වෙත පැන නැගින ප්‍රශ්නය වනුයේ විශේෂයෙන්ම මෙම පාර්ලිමේන්තු මන්ත්‍රීවරුන්ගේ දුරකථන වාර්තා රාජිකත්ව සටහන් කරන ලද්දේ කවරෙකුගේ උපදෙස් මතද සහ කවර අරමුණක් වෙනුවෙන්ද යන්නයි. මේ වූ කලී පැහැදිලිව පාර්ලිමේන්තු මන්ත්‍රීවරුන්ගේ වරප්‍රසාද කඩ කිරීමකි. පාර්ලිමේන්තු මන්ත්‍රීවරුන් හා ඡන්දදායකයින් අතර සන්නිවේදන කටයුතු සිදු කිරීම මන්ත්‍රීවරයෙකු සතු වරප්‍රසාදයක් වන අතර ඡන්දදායකයින් පාර්ලිමේන්තු මන්ත්‍රීවරුන් සමග මෙසේ සන්නිවේදනය කිරීමේ හිමිකම සුරකිරු පිණිස පරිපාලනමය ක්‍රියාමාර්ග ගැන ලැබූ අවස්ථා පවතී. දුරකථනයේ යනු ඡන්දදායකයෙකු හට පාර්ලිමේන්තු මන්ත්‍රීවරු සමග සන්නිවේදන කටයුතු සිදු කිරීමේ මාධ්‍ය අතරින් එකක් ලෙස හඳුනාගත හැක. මෙම තත්ත්වය තුළ කොමිෂන් සභාව විසින් කිසිදු නිගමනයකට පැමිණ නොමැත්තේ යන කරුණු සැලකිල්ලට භාජනය කරන කල මෙමතරු ප්‍රසිද්ධියට පත් කිරීම අතිශයින් වැරිසහගත කාර්යයක් වේ. එබැවින් අපරාධ පරීක්ෂණ දෙපාර්තමේන්තුව හෝ නීතිවේද දෙපාර්තමේන්තුව පවා පාර්ලිමේන්තු මන්ත්‍රීවරුන්ගේ දුරකථන ඇමතුම් පිළිබඳ තොරතුරු ලබා ගැනීමට ප්‍රථම කථානායකවරයාගේ අවසරය ලබාගත යුත්තේද යන්න අපගේ අදහසයි. මෙම කිසිදු දෙපාර්තමේන්තුවක් එම කටයුතු සිදු කර නොමැත. මෙම තත්ත්වය නොසලකා රහස තොරතුරු පොදු මහජනතාවගේ දැනගැනීම පිණිස හෙළිදරව් කොට ඇත. රහස කටයුතු පොදු මහජනතාවගේ දැනගැනීම පිණිස හෙළිදරව් කොට ඇත. තවද මෙවන විට ජනමාධ්‍ය කඩිමුඩියේ මෙම තොරතුරු විශේෂ විවිධාකාරයේ විකෘති කිරීම සහ අර්ථ දැක්වීම සිදු කරමින් පවතී. පාර්ලිමේන්තු මන්ත්‍රීවරුන්ගේ අයිතිවාසිකම ආරක්ෂා කරන්නා වශයෙන් ඔබතුමා විසින් මෙම කරුණ පිළිබඳ සාකච්ඡා කිරීම සඳහා පක්ෂනායක රැස්වීමක් ඇඳවා නම් සඳහන් ඇති පාර්ලිමේන්තු මන්ත්‍රීවරුන්ද ඇතුළත්ව සෙස සියලි වගකිය යුතු පක්ෂද කැඳවා මෙම කරුණ පිළිබඳ බොහක් කොට මේ අවස්ථාවේදී සුදුසුයි හැඟින්නා වූ පියවර ගන්නා ලෙස ඉල්ලා සිටියි. පාර්ලිමේන්තුවේ සභානායක හැටියට පක්ෂ ભેදයකින් තොරව සියලු මන්ත්‍රීවරුන්ගේ වරප්‍රසාද ආරක්ෂා කිරීම මගේ යුතුකමකි. ගරු කථානායකතුමනි, අපි පරීක්ෂණවලට විරුද්ධ නැහැ. නමුත් මේ පරීක්ෂණවලින් ලැබෙන තොරතුරු ඒව රහස්‍යගතව තියාගන්න ඕන. තියාගෙන කොමිෂන් එකට බාර දෙන්න ඕන. කොමිෂන් එකට බාර දුන්නා ඊට පස්සේ කොමිෂන් සභාවේ තොරතුරු අධ්‍යයනය කරලා තීරණයක් දෙන්න පුළුවන්. අපි කියන්නේ ඒකයි. මේක ප්‍රසිද්ධ කිරීම තමයි මන්ත්‍රීවරුන්ගේ වරප්‍රසාද කඩ කිරීම.
හොඳයි, බොහොම ස්තුතියි ගරු
සභානායක.
පක්ෂනායක රැස්වීමක් තියන්න බලාපොරොත්තු වෙනවා. ඔව් ඔව් ඔව්. කාරණාවක්. ඔව්. ඔව් සියලු මන්ත්‍රීවරු. ඔව් ඔව්. මන්ත්‍රීවරු හිර බාරද ගන්න කොටත් ඔය தත්ත්වය තියෙන්න ඕනේ. අනිත් එක මේ කොමිෂන් සභාවෙන් මතු වුණා හිටපු මුදල්ලමතුමා සල්ලි ගත්තයි කියලා. ඒ නෝනා එතුමා පිළිගත්තා. තමන් නොදැනුවත්ව ගත්තා කියලා. එයාගේ ගණාධිකාරිවරයා පිළිගත්තා පොත්පත්වල නැතුව සල්ලි ආවා කියලා. කොයකට විභාගයක්? කොයකට විභාගයක්? දූෂණේ වංචාව ගැන කතා කරනවා. අඹතිකම ගා වුණාට හරියන්නේ නැහැ. මේ රටේ ප්‍රසිද්ධිය පිළිගත්තා. සල්ලි ගත්තා කියලා. තමන්ගේ නෝනා තට්ටු නිවාස ගත්තා කියලා. කෝ විභාගයක්? නිකන් කාරකක් දුන්නයි කියලා රිමාන්ඩ් කරනවා මන්ත්‍රීවරුන් මාසකන. මොන හරි ක්‍රියා කරලා තියෙනවද? නිකන් නලවන්න හදනවා දැන් මෙතන ඇවිල්ලා.
හොඳයි අපි ඒකත් අපි පක්ෂනායක ලයිසම ගන්නවා ගරු ගාබු ගමපිල මැතිතුමා ඊට පස්සේ සොයිස මැතිතුමා.
ගරු කතානායකතුමනි ගරු සභානායකතුමා ඉදිරිපත් කරපු ප්‍රකාශය වැරදි සහ ගරු සභාව නොමග යන සුළු ප්‍රකාශයක් වීමෙන් අපේ වරප්‍රසාද කඩ වෙනවා. කොහොමද මේක නොමග යන සුළු ප්‍රකාශයක් වෙන්නේ? ගරු සභානායකතුමා ප්‍රකාශ කරනවා කෝප් කමිටුවේ සියලුම සාමාජිකයන් ඒකමතිකව වැරදිකරුවන්ට දඬුවම් ලබා දිය යුතු බවට ඒකමතික වාර්තාවක් ඉදිරිපත් කළා. එහෙම නෙවෙයි ගරු සභාපතිතුම ගරු කතානායකතුමනි. මේ අර්ජුන් ඇලෝසියස් නැමැති මේ නිශ්චිත කාරණයේ සැකේට පාත්‍ර වී සිටින පුද්ගලයා සමග දුර කෝප් කමිටුව තියෙන කාලයේ දුරකථන සම්බන්දතා පවතු පස් දෙනාගෙන් හතර දෙනෙක්ම පාද සටහන් යොදමින් වාර්තාව පිළිගැනීම ප්‍රතික්ෂේප කරමින්
විවාදයක් නැහැ give me explanation නෑ මේක තියෙනවා ඒක තමයි ඔබ නෑ point I'll get the point and I'll get that yeah
oh. explain my point I patiently listen to you please do the same for me
hari we do that
ගරු කතානායකතුමනි ඒ නිසා අපි ඉතාම ගෞරවයෙන් සැලකරනවා ඒකමතික වාර්තාවක් නෑ කෝප් කමිටු වාර්තාව විශේෂයෙන්ම පාද සටහන් යොදමින් ඇලෝසියස්ට වාසිසාගත ලෙස හැසුරුණු මන්ත්‍රීවරු හතර දෙනෙක් කෝප් කමිටු කාල සීමාව තුළ දුරකථන සංවාදයේ දී තිනවා. දෙවෙනි කාරණේ ඔබතුමාගේ අවධානය යොමු යුතු කාරණේ තමයි ගරු කතානායකතුමනි පෞද්ගලික සම්බන්දතා තියෙන්න පුළුවන්. මොකද අර්ජුන් ඇලෝසියස් අඳුරනායේ උන්තරන් ඉන්න පුළුවන්. හැබැයි තමන් කෝප් කමිටුවේ සමාජිකයෙක්ව සිටියේදී අර්ජුන් ඇලෝසියස් සමග සමීප සම්බන්ධයක් තිබෙනවා නම් ඒ මන්ත්‍රීවරයා කළ යුතුව තිබුණේ තමන්ගේ තීර බැඳියාවේ ගැටුම conflict of interest හෙලි කරලා කමිටුවේ විමර්ශන වලින් බැහැර වීමයි.
ඒක අපි සාකච්ඡාට භාජන කරන්න අගරු මන්ත්‍රීතුමා හොඳයි.
හොඳයි. පරීක්ෂණයක් වහාම ආරම්භ කළ යුතුයි.
හොඳයි බොහොම ස්තුතියි ගරු සොයිසමැතිතුමා.
ගරු කතානායකතුමනි ගරු සභානායකතුමා ඉදිරිපත් වූ කරුණු සම්බන්ධව මට අපහැදිලි තැනක් තියෙනවා ඔබතුමාගෙන් පැහැදිලි කරගෙන මම මේ විමසීම කරන්නේ. දැන් එතුමා මම එතුමා දැන් මෙතන පැහැදිලි කරා පාර්ලිමේන්තු මන්ත්‍රීවරුගේ දුරකථන ඇමතුම් වලට හොරෙන් සවන් දීම ඒ ගැන අධීක්ෂණය කිරීම එය වැරදි දෙයක් හැටියට අර්ථ නිරූපණය කරා. හැබැයි මම දැනගන්න කැමති පාර්ලිමේන්තු මන්ත්‍රීවරගේ දුරකථන ඇමතුම් නෙමෙයි අර්ජුන් ඇලෝසියස් නැමැති ප්‍රධාන චුදිතයා මේ මන්ත්‍රීවරුන්ට කතාරෝ අර්ජුන් ඇලෝසියස්ගේ දුරකථන දත්තයි මේ හේතරව වෙලා තියෙන්නේ. ඒක එහෙමද අනිත් පැත්තද කියන දැනගන්න කැමති. අනිත් එක ගරු සභානායකතුමා දැන් බොහොම හිතයමාරක් කරලා තියෙනවා කෝප් කමිටුන මන්ත්‍රීවරුන්ගේ දුරකථන සංවාද පිළිබඳ හෙලිදරව් වීම පිළිබඳව ඔබතුමාගේ අනුමැතිය නොගැනීම කතානායකතුමා අනුමැතිය නොගැනීම. එතකොට සභානායකතුමා නේද කිව්වේ මේ පාර්ලිමේන්තුවේ කතානායකතුමා අවසරය නැතුව හරි පාර්ලිමේන්තු මන්ත්‍රීව අත්හරින ගන්න පුළුවන් කියලා. ඒකාපති පක්ෂ මන්ත්‍රීව අත්හරින ගන්නකොට සභානායකතුමාට අරපත්තර ගන්න නම් මෙහෙමයි. මොකද මේ නීති
සභාවේ ගරු මන්ත්‍රීතුමා ගරු අපි විවාදයක් කරන්න බලාපොරොත්තු වෙන්නේ නැහැ. විවාදයක් කරන්න බලාපොරොත්තු වෙන්නේ නැහැ. ඔව්. මොකද ගරු සභානායකතුමා?
මෙතන කවුරුවත් අත්තරංග උඩ අරන්නේ
නැහැ. හොඳයි ඔව්.
මෙතන නඩුවක් නැහැ. කිසි කෙනෙක් වැරදි කාර්යයක් කළා නැහැ. කමිෂන් එක කියන්නේ තොරතුරු ඒකරාශී කිරීමේ ක්‍රියාමාර්ගයක්. මම ඒකයි කියන්නේ.
නැහැ හොඳයි ඒක දැන් ඔව්. මම අවස්ථාව දෙන්න ගරු බුද්ධිය පජුණා
කරු කතානායකතුමනි. මෙතන මම මතු කරන්නේ කරුණු දෙකයි. එකක් මේ කොමිෂන් සභාවේ කටයුතු තාම අවසන් නැහැ. අපි දන්නේ නැහැ කොමිෂන් සභාව තව කී දිනක් ඇඳවයිද කියලා. පළවෙනි කාරණේ. දෙවෙනි කාරණේ මෙතුමන්ලා කියන විදිහට මේ මන්ත්‍රීවරු කීප දෙනෙක්ගේ ගත්ත එක ප්‍රශ්නයක් නම් මම කියන්නේ කිසිම ප්‍රශ්න නැහැ අපි 225 දෙනාගෙම ගමු. ඔබතුමා ඇතුළු අපි 225ම. ඉවරනේ. ඕන ජනාධිපතිතුමාගෙත් ගමු. 200 එතන ඉවරනේ. අයි බය නැහැ. අපි බය
නැහැ. රයිට් ගාරු සේන මන්ත්‍රීතුමා ඔක කියන්නේ. ස්ටේමිටික මන්ත්‍රීතුමා. කවුද අර කවුද අර කතා හොඳයි කතා ගන්න ගරු මන්ත්‍රීතුමා
අරු කතානායකතුමනි දැන් මේ සභානායකතුමා කියනවා මන්ත්‍රීවරුන්ගේ වරප්‍රසාද කඩ වුණා කියලා.
ඔව්.
ඉතින් මොන කරුණුද මොන වරප්‍රසාදද කඩ වෙලා තියෙන්නේ කියන එක ඔබතුමාට
හොඳයි අපි හොයලා බලනවා. ඔව්. ඔව්. අපි ඒ ගැන පක්ෂනායක රැස්වීමක් පවත්වනවා. ඒව පොඩයි නේ. වගේම මන්ත්‍රීවරුන්ගේ නම් සඳහන් කළා මට අයින් කරන්න වෙන. මොකද සාමාන්‍යයෙන් ඒක පාට ඇතුළේ දෙන්න බෑ. මොකද්ද කරු මන්ත්‍රීතුමා?
තුමනි මට කියන්න තියෙන්නේ අබකෑ මිනිසුන්ගේ තමයි මොලේ දන්නේ එච්චරයි.
හොඳයි. බොහොම ස්තුතියි. ප්‍රධාන කටයුතු ආරම්භයේදී යෝජනා යෝජනාව ගරු සභානායකතුමා අංක 1
අයිබුයිට වන්ස
සභාවෙක්ගද
හයි
අංක 2
හයි
සභාවෙක්ගද
හයි
ප්‍රධාන කටයුතු විසර්ජන පනත් කෙටුම්පත 2018 කාරක සභාව පළවෙනි උපලේඛනය ශීර්ෂ 110 205 228 229 230 231 233 234 235 195 සහ 296 සරකා බැලීම පූර්වභාග අමාත්‍යාංශ තියෙන අධිකරණ අමාත්‍යාංශය සංවර්ධන උපාය මාර්ග සහ ජාත්‍යන්තර අමාත්‍ය වෙළඳ අමාත්‍යාංශය 10 සිට 12 30 දක්වා සහ 1 සිට 7 30 දක්වා කපහැරීම් යෝජනා චාර්ජ් නිර්මලනාත් මැතිතුමා.
නන්දි සභානායකවරුකලේ කවර සභානායකවරුකලේ 2018 ஒதுக்கீட்டு சட்டமூல குழுனை விவாதத்தின் போது இன்றைய தினத்தில் 2017 11 20 திங்கட்கிழமை விவாதத்திற்கு எடுத்துக் கொள்ளப்படுகின்ற அமைச்சுகள் மற்றும் அவற்றின் கீழ் உள்ள ஏனைய திணைக்களங்கள் மற்றும் நிறுவனங்கள் என்பவற்றின் இலக்கங்கள் 110 205 228 229 230 231 233 234 235 195 மற்றும் 296 ஆகிய செலவின தலைப்புகளில் இருந்து சம்பிரதாயபூர்வமாக ஒவ்வொரு நிகழ்ச்சி திட்டத்திலிருந்தும் அனைத்து மீண்டு வரும் செலவினங்கள் மற்றும் மூலதன செலவினங்கள் என்பவற்றிலிருந்து ரூபா 10 ரூபாவினை வெட்டிவிட வேண்டுமென நான் பிரேரணை
முன்மொழிகிறேன்.
நன்றி சபையனார் அவர்களே, இன்றைய நீதி அமைச்சு அபிவிருத்தி முயற்சி அமைச்சு தொடர்பாக இன்றைய குழுநிலை விவாதத்தின் போது ஆரம்பித்து பேச அனுமதித்தமைக்காக கௌரவ சபையனார் அவர்களே நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நீதி அமைச்சு பல விடயங்களுக்கு மத்தியில் இன்று புதிதாக ஒரு நீதியமைச்சர் நியமிக்கப்பட்டுள்ளார். இந்த நீதியமைச்சின் கீழ் எங்களுடைய கடந்த கால வடக்கு கிழக்கில் ஏற்பட்ட யுத்தம் காரணமாக தமிழ் மக்களுடைய அரசியல் அபிலாசைகளை முன்னிறுத்தி தமிழ் இளைஞர்கள் ஆயுதமேந்தி போராடினார்கள். அந்த ஆயுத போராட்டம் 2009 ஆண்டு ஆயுத போராட்டம் முடிவுக்கு வந்தது. ஆனால் அரசியல் ரீதியாக தமிழ் மக்களுடைய விடுதலைக்காக போராட்டத்தில் பங்கு பற்றியது என்பதற்காக அந்த காலத்தில் இருந்த அரசாங்கங்கள் தொடர்ச்சியாக பயங்கரவாத தடைச்சட்டத்தை இந்த நாட்டில் அமுல்படுத்தி கொண்டே வந்தது. ஆனால் 2009 ஆண்டு யுத்தம் மே மாதம் 18 தேதி யுத்தம் முடிவடைந்த பின்பும் அந்த பயங்கரவாத தடைச்சட்டம் இன்று வரை 2017 ஆண்டு 11 மாதம் 20 தேதி வரை இந்த பயங்கரவாத தடைச்சட்டம் நீடித்து கொண்டே இருக்கிறது. இந்த யுத்தம் முடிவுற்ற இந்த 8 ஆண்டு காலத்திற்கு மேலாக இந்த பயங்கரவாத தடைச்சட்டம் இந்த நாட்டில் அமுலில் இருப்பதென்பது ஒரு இன மக்களை தொடர்ந்து ஒடுக்குமுறையில் இருப்பதாகத்தான் நான் கருதுகிறேன். அந்த விடயத்தை நான் இந்த சபைக்கு தெளிவுபடுத்த விரும்புகிறேன். இன்று இலங்கையில் பயங்கரவாத தடைச்சட்டம் இருக்கின்ற காரணத்தினால் பல முதலீட்டாளர்கள் இலங்கையில் வந்து முதலீடு செய்வதற்கு அச்சப்படுகிறார்கள். யுத்தம் காரணமாக வடக்கு கிழக்கிலிருந்து புலம்பெயர் நாடுகளுக்கு, குறிப்பாக ஐரோப்பியா, கனடா போன்ற நாடுகளில் தமிழ் பேசும் மக்கள் 20 லட்சம் மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் தங்களுடைய பொருளாதாரத்தை தங்களுடைய தாய்நாட்டில் மூலதனம் இடுவதற்கு அவர்களுக்கு தற்பொழுது ஓரளவு வசதி இருக்கின்றது. ஆனால் அவர்கள் இந்த நாட்டில் இலங்கையில் வந்து எங்களுடைய தாயக பிரதேசத்தில் முதலீடுகள் செய்வதற்கு அச்சப்படுகிறார்கள். ஏனென்று சொன்னால், பயங்கரவாத தடைச்சட்டத்தில் சந்தேகத்தின் அடிப்படையில் ஒரு நபரை கைது செய்ய முடியும். ஆதாரமின்றி கைது செய்வதற்குரிய முழு அதிகாரமும் அந்த பயங்கரவாத தடைச்சட்டத்தின் கீழ் இருக்கிறது. 2015 ஐநா மனித உரிமை பேரவையில் இலங்கை உட்பட அங்கு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. பயங்கரவாத தடைச்சட்டத்தை மிக விரைவில் எடுக்கப்பட வேண்டுமென்று. ஆனால் 2 வருடங்கள் முடிந்தும் இன்னும் அந்த பயங்கரவாத தடைச்சட்டத்தை எடுக்காமல் இருப்பது இந்த நாட்டினுடைய பயங்கரவாத தடைச்சட்டத்தால் இந்த நாட்டினுடைய யுத்தத்தில் பாதிக்கப்பட்ட பல விடயங்கள் இருக்கிறது. அதே நேரத்தில் தற்பொழுது இந்த நாட்டை அபிவிருத்தி செய்வதாக இருந்தால் இந்த நாட்டில் பயங்கரவாதம் இல்லை என்ற ஒரு செய்தியை உலகத்திற்கு தெரிவிப்பதாக இருந்தால் இந்த நாட்டில் பயங்கரவாத தடைச்சட்டத்தை முதலில் எடுக்க வேண்டுமென்று இன்றைய இந்த விவாதத்தில் முதன்மையான கோரிக்கையாக கௌரவ நிதியமைச்சர் அவர்களுக்கும் கௌரவ ஜனாதிபதி பிரதமர் உட்பட இந்த அரசாங்கத்திற்கும் நான் ஒரு கோரிக்கையாக விடுக்கின்றேன். இந்த பயங்கரவாத தடைச்சட்டத்தை மிக விரைவில் இந்த அரசாங்கம் எடுக்க வேண்டும். எடுத்து சர்வதேச விழுமியங்களுக்கு உட்பட்ட ஒரு சட்டத்தை இந்த நாட்டில் நடைமுறைப்படுத்தப்பட வேண்டுமென்று நான் ஒரு முதலாவது கோரிக்கையாக இந்த நீதியமைச்சிடம் கேட்டுக்கொள்கிறேன். இந்த பயங்கரவாத தடைச்சட்டம் தொடர்பான முயற்சிகள் அல்லது அது இப்போது எடுக்கப்படும் என்ற விவரத்தையும் கௌரவ அமைச்சருடைய பதிலில், உரையில் நான் எதிர்பார்த்து நிற்கின்றேன். இது என்னுடைய தனிப்பட்ட கருத்தல்ல. இலங்கையில் இருக்கின்ற தமிழ் பேசும் மக்கள் உட்பட, இலங்கையில் இருக்கின்ற வாழ்கின்ற சிங்கள மக்கள் உட்பட இன்று இந்த பயங்கரவாத தடைச்சட்டத்தை எடுக்க வேண்டும் என்ற ஒரு மனநிலையில் தான் இருக்கிறார்கள். ஆகவே இந்த நாட்டில் யுத்தம் அற்ற சூழ்நிலை தற்பொழுது நிலவிக்கொண்டிருக்கின்ற நேரத்தில் பயங்கரவாத தடைச்சட்டத்தை எடுத்து இந்த நாட்டில் யுத்தமற்ற சூழல் இருக்கின்றது என்ற செய்தியை சர்வதேசத்திற்கு தெளிவுபடுத்த தாங்கள் முயற்சி செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன். அதே நேரத்தில் இந்த பயங்கரவாத தடைச்சட்டத்தின் கீழ் அரசியல் ரீதியாக நான் ஏற்கனவே கூறியது போன்று யுத்தம் காரணமாக யுத்தத்திற்கு ஒரு சில சிறிய உதவிகள் செய்தவர்கள், அதில் சில பேர் பெரிய பயங்கரவாத சட்டத்தின் அடிப்படையில் பெரிய குற்றங்கள் இழைத்திருக்கலாம். ஆனால் சிறிய தண்டனைகள் செய்தவர்கள் கூட, குறிப்பாக பாதை காட்டியவர்கள் அல்லது சாப்பாடு கொடுத்தவர்கள், அப்படிப்பட்ட பலர் இன்றும் 10 வருடங்களுக்கு மேலாக சிறைச்சாலையில் இருக்கிறார்கள். அவர்களுடைய விடுதலை தொடர்பாக இந்த பாராளுமன்றத்தில் தமிழ் தேசிய கூட்டமைப்பால் பல ஒத்திவைப்பு வேலை பிரேரணைகள் கொண்டுவரப்பட்டிருக்கிறது, பல கோரிக்கைகள் விடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் இன்று மட்டும் அந்த பயங்கரவாத தடைச்சட்டத்தில் கைது செய்யப்பட்ட, இன்று கிட்டத்தட்ட 132 கைதிகள் என்று நினைக்கின்றேன், அவர்கள் இன்றும் சிறையில் இருக்கிறார்கள். அவர்களுக்குரிய விடுதலையை மிக விரைவில் சட்டமா அதிபர் திணைக்களம் தனியே சட்டத்தை பார்க்காமல் இது ஒரு அரசியல் ரீதியாக அணுக வேண்டிய விடயம். ஏனென்று சொன்னால், அவர்கள் அரசியல் கைதிகள். தமிழீழ விடுதலை புலிகளுடன் இலங்கை அரசாங்கம் பேச்சுவார்த்தை நடத்தி இருக்கிறது. இந்த நாட்டில் போரற்ற சூழ்நிலை ஒன்று உருவாக வேண்டும். தமிழர்களுக்கு எப்படிப்பட்ட தீர்வு கொடுக்க வேண்டும் என்று தமிழீழ விடுதலை புலிகளுடன் இரண்டு அரசாங்கங்களும் பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கிறது. ஐக்கிய தேசிய கட்சி பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கிறது, சிறிலங்கா சுதந்திர கட்சி பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கிறது. ஆகவே அரசியல் ரீதியாக தமிழீழ விடுதலை புலிகள் ஒரு அரசியல் தத்துவங்களுக்கு உட்பட்ட வகையில் அவர்களுடன் இருந்ததன் காரணத்தினால் அப்போதைய அரசாங்கங்கள் பேச்சுவார்த்தை நடத்தியது. அந்த வகையில் அரசியல் கைதிகளுடைய விடுதலையை வெறுமனே பயங்கரவாத தடை சட்டத்தின் அடிப்படையில் பார்க்காமல் ஒரு அரசியல் ரீதியாக அவர்களுக்கு ஒரு தீர்மானம் எடுக்க வேண்டும். அவர்கள் குற்றம் செய்யவில்லை என்று நான் கூறவில்லை. குற்றம் செய்ததற்கு மேலாக அவர்கள் தண்டனை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்றுதான் நான் கூறுகின்றேன். அவர்களுக்கு விசேட நீதிமன்றம் அமைக்கப்பட்டது அனுராதபுரத்தில். ஆனால் அனுராதபுரத்தில் அமைக்கப்பட்ட நீதிமன்றத்தில் சரியான முறையில் விசாரணைகள் நடைபெறுவதில்லை. நீண்ட காலத்தின் அடிப்படையில் தான் தவணைகள் வழங்கப்படுகிறது என்பதை நான் இந்த நேரத்தில் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். விசேட நீதிமன்றத்தில் கஞ்சா குடு போன்ற விசாரணைகளுக்கு முன்னுரிமை அளிக்கப்பட்டு அவர்களை விடுதலை செய்கின்ற சூழ்நிலை தான் இருக்கின்றது. என்ன காரணத்திற்காக விசேட நீதிமன்றம் உருவாக்கப்பட்டதோ அந்த உருவாக்கப்பட்டதின் காரணத்தினுடைய பயனை அந்த அரசியல் கைதிகள் அனுபவிக்கவில்லை. அவர்களுக்கு நீண்ட கால தவணைகள் வழங்கப்படுகிறது. தயவுசெய்து அந்த அரசியல் கைதிகளுடைய விடுதலையை சட்டமா அதிபர் திணைக்களம், கௌரவ நீதியமைச்சர் உட்பட அவர்களுக்கு ஒரு நெகிழ்வுத்தன்மையை கடைப்பிடித்து அவர்களுக்கு அரசியல் ரீதியான ஒரு முடிவை கௌரவ ஜனாதிபதி அவர்களுடைய பரிந்துரையின் கீழ் தாங்கள் முயற்சி செய்து அவர்களுக்குரிய விடுதலையை உறுதி செய்யப்பட வேண்டும் என்று நான் இந்த நேரத்தில் கௌரவ அமைச்சரை கேட்டுக்கொள்கின்றேன். ஏனென்று சொன்னால் அவர்கள் நீண்ட காலம் ஆக குறைந்தது 10 வருடங்களுக்கு மேலாக அவர்கள் தங்களுடைய மனைவி பிள்ளைகளை இழந்து சிறைச்சாலையில் இருக்கிறார்கள். அவர்களுக்கு சரியான முறையில் விசாரணைகள் அளிக்கப்பட்டு தீர்ப்புகள் வழங்கப்பட்டிருந்தால் இன்று அவர்கள் இன்று வீடுகளில் ஜனநாயக ரீதியில் தங்களுடைய குடும்பங்களுடன் வாழ்கின்ற சூழ்நிலையை நாங்கள் உருவாக்கியிருக்க முடியும். நாங்கள் தொடர்ந்து அரசியல் கைதிகளுடைய மனநிலையை அவர்களுடைய போர்க்குற்ற உணர்வுகளை தூண்டுகின்ற வகையில் நாங்கள் தொடர்ந்து முயற்சிகள் எடுத்துக்கொண்டிருந்தால் ஒரு நல்லிணக்கம் ஏற்பட முடியாது. ஜனநாயக ரீதியில் அவர்கள் வாழ்வதற்குரிய வழிவகைகளை எடுக்க வேண்டும். அதற்கு இந்த நாட்டில் அரசியல் தீர்வு எடுப்பதற்கு இரண்டு கட்சிகளும் முயற்சிகள் எடுத்து வருகிறது. அந்த முயற்சிகளின் அடிப்படையில் அது நல்லிணக்க அடிப்படையில் இந்த பயங்கரவாத தடைச்சட்டத்தை எடுத்து இந்த அரசியல் கைதிகளுக்கு ஒரு மிக விரைவில் ஒரு நல்ல தீர்ப்பினை அவர்கள் எதிர்பார்க்கின்ற தீர்ப்பினை வழங்க வேண்டும் என்று நான் கௌரவ நீதியமைச்சரையும் அரசாங்கத்தையும் கேட்டுக்கொள்கின்றேன். அதே நேரத்தில் கௌரவ நீதியமைச்சர் அவர்களே, இன்று வவுனியா நீதிமன்றத்தில் இருக்கின்ற மூன்று நபர்களுடைய வழக்குகள் அனுராதபுர சிறைச்சாலைக்கு மாற்றப்பட்டது. இந்த மாற்றப்பட்டதின் தொடர்பாக வடக்கு கிழக்கில் இருக்கின்ற அனைத்து தமிழ் பேசும் மக்களும் இந்த அரசாங்கத்துக்கு ஒரு கோரிக்கையை வைத்தார்கள். அவர்களுடைய கோரிக்கை நியாயமான கோரிக்கை. அவர்கள் உண்ணாவிரதம் இருந்தார்கள். வடகிழக்கில் கடைகள் பூட்டப்பட்டு அரசாங்கத்துக்கு ஒரு கோரிக்கை முன்வைக்கப்பட்டது. ஜனாதிபதி அவர்களுக்கும் தங்களுக்கும் ஒரு கோரிக்கை முன்வைக்கப்பட்டது. அவர்களுடைய வழக்குகளை தொடர்ந்து வவுனியா நீதிமன்றத்தில் நடத்த வேண்டும் என்று. ஆனால் அதற்கு இன்று வரையில் பதிலில்லை. ஒரு நியாயமான கோரிக்கை. அவர்களுடைய வழக்கு வவுனியா நீதிமன்றத்தில் நடந்தது. அவர்களுக்குரிய வழக்கை நீங்கள் அனுராதபுரத்திற்கு அவர்களுக்கு சாட்சி வழங்குகின்றவர்கள் வவுனியாவுக்கு வர முடியாதென்று அனுராதபுரத்திற்கு மாற்றுகின்ற போது அந்த வவுனியாவுக்கும் அனுராதபுரத்திற்கும் இருக்கின்ற அந்த வித்தியாசத்தை நீங்களே சர்வதேசத்துக்கு தெரிவிக்கின்ற செய்தியாக இருக்கின்றது. வவுனியா இந்த அரசாங்கத்தினுடைய கட்டுப்பாட்டில் இல்லையா? அல்லது அங்கு அங்கிருக்கின்ற மக்கள் அங்கிருக்க நீதிமன்றம் தங்களுடைய கட்டுப்பாட்டின் கீழ் இல்லையா? ஏன் ஒரு சாட்சி அனுராதபுரத்திற்கு வர முடியும் என்றால் ஏன் அவர் வவுனியாவுக்கு வர முடியாது? சாட்சிக்கு நீங்கள் விரும்பினால் அவருக்கு பயமென்றால் சாட்சிக்கு ஏன் அரசாங்கம் பாதுகாப்பு அளிக்க முடியாது? ஒரு சட்டத்தரணிகள் வவுனியா நீதிமன்றத்தில் இருக்கிறார்கள். அவர்களுக்கு தெரியாத பாசையில் அனுராதபுரத்தில் வழக்குகள் நடைபெறுகிறது. அனுராதபுரத்தில் வழக்குகள் நடைபெறுகின்ற போது எங்களுடைய அரசியல் கைதிகளுக்குரிய சட்டத்தரணிகள் அங்கு வருவதில்லை. அவர்களுக்கு சட்டத்தரணிகளுக்குரிய பிரச்சனை இருக்கிறது. மிக முக்கியமாக மொழி பிரச்சனை இருக்கிறது. அவர்களுக்கு என்ன மொழியில், என்ன சிங்கள மொழியில் உரையாற்றுகின்ற போது அவர்கள் என்ன கதைக்கிறார்கள், எங்களுக்கு எதிராக என்ன குற்றச்சாட்டை வைக்கிறார்கள், நீதிபதி என்ன எங்களுக்கு என்ன ஆலோசனை வழங்குகின்றார் அல்ல என்ன தீர்ப்பு வழங்குகின்றார் என்ற ஒரு விவரமும் தெரியாமல் வெளியில் வந்து என்ன நடந்தது என்று கேட்கின்ற சூழ்நிலை தான் அனுராதபுர நீதிமன்றத்தில் நடக்கிறது. தயவுசெய்து அந்த மூன்று பேருடைய வழக்கை மீண்டும் வவுனியா நீதிமன்றத்திற்கு மாற்ற வேண்டும். கௌரவ நீதியமைச்சர் அவர்களே, அவர்கள் உண்ணாவிரதம் இருந்த வேளையில் எங்களுடைய கட்சியினுடைய தலைவர் ரா சம்பந்தனையா அவர்கள் இங்கு ஒரு ஒத்திவைப்பு வேலை பிரேரணை கொண்டு வந்தார். தாங்கள் அப்பொழுது இலங்கையில் இல்லை, வெளிநாட்டில் இருந்தீர்கள். அதன்போது சட்டம் ஒழுங்கு அமைச்சர் சாகல ரத்நாயக் அவர்களும் தங்களுடைய பிரதி அமைச்சர் துசுமந்த் அவர்களும் ஒரு வாக்குமூலம் ஒரு உறுதிமொழி வழங்கினார்கள். மூன்று தினங்களில் நீங்கள் வந்தவுடன் சட்டமாதிபரை நாங்கள் இந்த பாராளுமன்றத்துக்கு அழைத்து எங்களுடைய கட்சியினுடைய தலைவர், நீதியமைச்சர், சட்டம் ஒழுங்கு அமைச்சர் உட்பட ஒரு கலந்தாலோசனையை மேற்கொள்ள வேண்டும். அந்த கலந்தாலோசனையின் அடிப்படையில் ஒரு முடிவு எடுக்கப்பட வேண்டும் என்று அன்று இந்த பாராளுமன்றத்தில் உறுதிமொழி வழங்கினார்கள். ஆனால் இன்று வரை கலந்தாலோசிப்பு நடந்ததாக இல்லை. கௌரவ நீதியமைச்சர் அவர்களே, இன்று எங்களுடைய மக்களுக்கு இருக்கின்ற மிக முக்கியமான பிரச்சனைகளில் ஒன்றாக இந்த அரசியல் கைதிகளுடைய விடயம் காணப்படுகிறது. அவர்களை ஜனநாயக வழியில் நாங்கள் கொண்டு வர வேண்டும். அவர்களுக்கு அளிக்கப்பட்ட தண்டனைகள், அவர் குற்றங்கள் இழைத்திருந்தால் அவர்களுக்கு மேலதிகமான தண்டனைகள் வழங்கப்பட்டிருக்கிறது. பலர் 15 வருடங்களுக்கு மேலாக இருக்கிறார்கள், பலர் 10 வருடங்களாக இருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 132 கைதிகள் தான் தண்டனை வழங்கப்பட்ட விசாரணை நடைபெற்று கொண்டிருக்கிற கைதிகளாக இருக்கிறார்கள். ஆகவே கௌரவ நீதியமைச்சர் அவர்களே, இன்று நாங்கள் இந்த வரவு செலவு திட்டத்திற்கு நாங்கள் ஆதரித்தோம். எங்களுடைய கிராமங்களுக்கு நாங்கள் செல்லும்போது எங்களை மக்கள் கேட்கிறார்கள், இந்த மூன்று அரசியல் கைதிகளுடைய விடயத்தை ஏன் நீங்கள் அரசாங்கத்துக்கு அழுத்தமாக கொடுக்கவில்லை, அரசாங்கம் அதற்கு முடிவெடுக்காத சூழ்நிலையில் நீங்களே வரவு செலவு திட்டத்துக்கு வாக்களித்தீர்கள் என்று எங்களுக்கு கேட்கிறார்கள். மக்களுடைய கேள்வி நியாயமானது. ஆனால் நாங்கள் இந்த நாட்டில் எங்களுக்கு அரசியல் கைதிகளுடைய விடயம் மிக முக்கியம். அதே நேரத்தில் நாங்கள் அரசியல் தீர்வு ஒன்றை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற நோக்கத்திற்காக எங்களுடைய கட்சியின் தலைவர் இந்த இரண்டு கட்சிகள் இணைந்திருக்கின்ற இந்த நேரத்தில் ஒரு தீர்வை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று எங்களுடைய கட்சியினுடைய தலைவர், இந்த பாராளுமன்றத்தினுடைய எதிர்க்கட்சி தலைவர் சிந்தனையின் அடிப்படையில் நாங்கள் செயற்பட்டு கொண்டிருக்கிறோம். ஆனால் பல விடயங்கள் இருக்கிறது. எங்களுடைய மக்களுக்கு அரசாங்கத்தால் தற்பொழுது தீர்த்து வைக்க முடிந்தும் அக்கறை இல்லாமல் விடப்படுகின்ற பல விடயங்கள் இருக்கிறது. அந்த விடயங்களில் மிக முக்கியமான விடயம் இந்த பயங்கரவாத தடை சட்டம், அரசியல் கைதிகளுடைய விடுதலை, அதில் மிக முக்கியமாக அந்த மூன்று அரசியல் கைதிகளுடைய வழக்கை வவுனியாவில் இருந்து அனுராதபுரம் மாற்றிய தொடர்பான பிரச்சனை. கௌரவ நீதியமைச்சர் அவர்களே, இந்த மூன்று பேருடைய வழக்குகளையும் தாங்கள் சட்டமாதிபருடன் கலந்தாலோசனை செய்து அவர்களுக்கு தெரிந்த மொழியில் அவர்கள் பிடித்த சட்டத்தரணிகள் இருக்கின்ற நீதிமன்றத்தில், ஏற்கனவே அவர்கள் எந்த நீதிமன்றத்தில் வழக்குகள் நடைபெற்றதோ, புதிதாக அனுராதபுரத்தில் இருந்து வழக்கு ஆரம்பித்தால் நாங்கள் கேட்க வேண்டிய அவசியமில்லை. ஆனால் இவ்வளவு காலமும் வவுனியாவின் நீதிமன்றத்தில் வழக்கு நடைபெற்ற பின்பு தற்பொழுது இடையில் அனுராதபுரத்திற்கு மாற்றுவதென்பது ஒரு நீதி விரோத செயல். ஆகவே கௌரவ நீதியமைச்சர் அவர்களே, இந்த விடயம் தொடர்பாகவும் மிக முக்கியமான கவனத்தை எடுக்க வேண்டும். அதற்கு ஒரு நல்ல தீர்வை நீங்கள் வழங்க வேண்டும் என்று நான் இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்ள விரும்புகின்றேன். அதே நேரத்தில் இந்த பயங்க மாலத்தீவில் இருந்து 3 கைதிகள் தண்டனை அளிக்கப்பட்டு இலங்கையினுடைய சிறைச்சாலைகளுக்கு அனுப்பப்பட்டார்கள். அவர்களுடைய தண்டனை காலம் இந்த 2017 ஜூலை மாதத்துடன் முடிந்துவிட்டது. தண்டனை காலம் முடிந்த பின்பும் அவர்கள் இன்றும் சிறைச்சாலையில் சிறை தண்டனையை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள். கௌரவ நீதியமைச்சர் அவர்களே, அது நியாயமான விடயமா? இந்த அரசியல் ஜாப்புக்கே முரணான விடயம். ஒரு நபர் ஒரு நீதிமன்றத்தில் குற்றம் என்று தீர்ப்பளித்த பின்பு அந்த தண்டனை காலம் முடிந்த பின்பும் இன்னும் அவர்களை விடுதலை செய்யாமல் 3 கைதிகளை இன்றும் சிறையில் இருக்கிறார்கள். நான் நீதியமைச்சர் அவர்களுக்கு உங்களுக்கு கடிதம் தந்திருக்கின்றேன். சிறைச்சாலை அமைச்சருக்கு கடிதம் கொடுத்திருக்கிறேன். சிறைச்சாலை அமைச்சர் எனக்கு பதில் வழங்கினார். அவர்களுக்கு மாலத்தீவிலிருந்து வந்த சட்டக்கோவையை அந்த நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பை அந்த நாட்டு மொழியில் தான் அனுப்பியிருக்கிறார்கள். தாங்கள் தற்பொழுதுதான் வெளிநாட்டு அமைச்சுக்கு அனுப்பியிருக்கிறோம். அந்த மொழி மாற்றம் செய்து அந்த ஃபைலை தரும்படி. ஆனால் 4 மாதங்களாகியும் என்னும் மொழி மாற்றம் செய்து தங்களுக்கு என்னும் வரவில்லை என்று புனர்வாழ்வு அமைச்சர் சொல்கிறார், சிறைச்சாலை அமைச்சர் சொல்கிறார். நான் நீதியமைச்சரை கேட்க விரும்புகிறேன், இது சட்டத்திற்கு விரோதமான செயலா? அவர்கள் 10 வருடமாக சிறையில் இருக்கிறார்கள். இவ்வளவு காலமும் ஏன் அந்த அவர்களுடைய ஃபைலை வெளிநாட்டு அமைச்சுக்கு அனுப்பி மொழி மாற்றம் செய்து நீங்கள் பெற்றுக்கொள்ளவில்லை? நான் இந்த பாராளுமன்றத்தில் கேட்ட பின்புதான் அந்த ஃபைலை மொழி மாற்றம் செய்ய அனுப்பியிருக்கிறார்கள். நான் ஜூலை மாதம் முதல் கேட்கின்றேன். அவர்கள் தண்டனை காலம் முடிந்த நாள் முதல் நான் இந்த பாராளுமன்றத்தில் அந்த விடயத்தை சுட்டிக்காட்டி கொண்டே வருகின்றேன். நான் சுட்டிக்காட்டிய பின்பு அந்த அவர்களுடைய ஃபைல் வெளிநாட்டு அமைச்சுக்கு சென்றிருக்கிறது. 4 மாதங்களாகியும் இன்னும் அந்த மொழி மாற்றம் செய்து வரவில்லை. அவர்கள் வந்தவுடன் அதில் அதனை பார்த்து நாங்கள் எங்களால் விடுதலை செய்ய முடியும். கௌரவ நீதியமைச்சர் அவர்களே, உங்களை நான் வினயமாக கேட்டுக்கொள்கிறேன், அந்த முயற்சியை நீங்கள் எடுக்க வேண்டும். அவர் அந்த ஃபைலினுடைய மொழி மாற்றத்தை மிக விரைவில் செய்து அந்த 3 கைதிகளையும் தண்டனை காலம் முடிந்தும் இன்றும் சிறையில் இருக்கிறார்கள். அவர்களுடைய விடுதலை மிக விரைவில் நடைபெற வேண்டும். நீங்கள் முயற்சி செய்தால் இந்த வரவு செலவு திட்டம் முடிகிறதுக்கு முன்பு அவர்களை விடுதலை செய்ய முடியும். கௌரவ நீதியமைச்சர் அவர்களே, நீங்கள் வெளிநாட்டு அமைச்சுடன் தொடர்பு கொண்டு அந்த மொழி மாற்றத்தை உடனடியாக உங்களால் பெற முடியும். இன்றோ நாளையோ அதற்குரிய முயற்சிகளை எடுத்து அந்த மொழி மாற்றத்தை பெற்று அவர்களை மிக விரைவில் விடுதலை செய்ய வேண்டும். அந்த 3 கைதிகளில் 1 கைதி ஜோகராசா என்ற கைதி இருக்கின்றார். அவர் திருமணம் முடிப்பதற்காக காத்திருக்கின்றார். எங்களுடைய அரசியல் கைதிகளுடைய மனவேதனை, அவர்கள் சார்பாக எங்களுடைய மக்கள் படுகின்ற வேதனை, ஒவ்வொரு அரசாங்கம் விடுகின்ற சின்ன சின்ன அலட்சியமான விடயங்களில் தான் தங்கியிருக்கிறது. கௌரவ நீதியமைச்சர்களே, இந்த விடயத்தை நீங்கள் மிக முக்கியமாக பார்க்க வேண்டும். அவர்களுக்கு தண்டனை காலம் முடிந்தும் அவர்கள் நீதி சிறைச்சாலைகளில் இருப்பதென்பது ஒரு சட்டவிரோத செயல். இலங்கையினுடைய சட்ட வரைவுகளை, அரசியல் ஜாப்பினுடைய விதிகளை அமுல்படுத்த வேண்டியது நீதியமைச்சினுடைய கடமை. அந்த வகையில் நான் உங்களுக்கு இந்த குறிப்பிட்ட விடயங்கள் மிக முக்கியமான விடயங்கள். இன்று யுத்தத்திற்கு பின்பு எங்களுடைய மக்கள் இந்த நான் குறிப்பிட்ட விடயங்களுக்கு மத்தியில் பல துன்பங்களை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள். நாங்கள் வெறுமனே வாயில் நல்லாட்சி என்று கூறுவது அர்த்தமில்லை. அதற்கே நல்லிணக்கம் ஏற்படக்கூடிய வகையில் நாங்கள் செயற்பாடுகளை முன்னெடுக்க வேண்டும் என்பதை நான் இந்த நேரத்தில் நீதியமைச்சில் கேட்டுக்கொள்ள விரும்புகின்றேன். அதே நேரத்தில் இந்த வரவு செலவு திட்டத்தில் 188, 189 ஆகிய வரைவுகள் நீதிக்கு புறம்பான முறையில் இடம்பெற்றிருக்கிறது. ஒரு அமைச்சுக்கு சம்பந்தப்பட்ட நிதியை இன்னொரு அமைச்சுக்கு மாற்றியிருக்கிறார்கள். உண்மையில் எந்தெந்த அமைச்சுக்கு கீழ் 2015 ஆண்டு புதிய ஜனாதிபதியாக கௌரவ மைத்திரி அவர்கள் தெரிவு செய்யப்பட்ட பின்பு ஒவ்வொரு அமைச்சுக்கு என்னென்ன அரச நிறுவனங்கள், அதன் கீழ் என்னென்ன அமைச்சுகளுக்கு என்னென்ன நிறுவனங்கள் வருவதென்பது தெளிவாக இருக்கிறது. அதில் சம்பந்தப்படாத வேலை திட்டங்கள் அந்த அமைச்சுக்கு கொடுப்பதென்பது நீதி விரோத செயல், அரசியல் ஜாப்புக்கே முரணான செயல். கௌரவ நீதி அமைச்சர்கள் அவர்களே, இந்த விடயம் தொடர்பாக நாங்கள் கௌரவ பிரதமருடன் கதைத்திருக்கின்றோம். அவர் இதற்கு நல்ல பதில் தருவதாக கூறியிருக்கின்றால், இருந்தாலும் நீதி அமைச்சு சம்பந்தப்பட்ட விடயம் என்ற காரணத்தினால் நான் உங்களோட கவனத்திற்கு இதை கொண்டு வர விரும்புகின்றேன். கௌரவ நீதியமைச்சர் அவர்களே, இன்று இந்த நாட்டில் நீங்கள் புதிதாக நீதியமைச்சை பதவியேற்றிருக்கிறீர்கள். நீங்கள் பதவியேற்ற பின்பு சில விடயங்கள், முன்னேற்றகரமான சில விடயங்கள் நடைபெறுவதை நான் அவதானித்திருக்கின்றேன். ஒரு சிறிய விடயத்தை நான் உதாரணமாக சொல்கின்றேன். நான் பாராளுமன்ற உறுப்பினராக தெரிவு செய்யப்பட்ட போது நான் சமாதான நீதிவானுக்குரிய படிவங்களை நிரப்பி முன்பு நான் கொடுத்திருந்தேன். ஆனால் கொடுத்தவரில் ஒருவர் இன்று இறந்துவிட்டார், 2 மாதங்களுக்கு முன்பு. ஆனால் எங்களுக்கு எந்த விதமான ஒரு அந்த படிவங்களும் அனுமதி பெற்று வரவில்லை. அதற்குரிய தரவுகளையும் அங்கிருந்து எங்களிடம் கேட்பதும் இல்லை. நாங்கள் போய் கேட்டாலும் சரியான பதில் கிடைப்பதில்லை. ஆனால் இன்று நீங்கள் நீதியமைச்சர் வந்த பின்பு நான் உங்களுடைய உங்களுடைய அமைச்சருக்கு சென்றிருக்கின்றேன். பல மாற்றங்கள் நடைபெற்று இருக்கிறது. எங்களுக்குரிய தனித்தனி விடயங்கள் தனித்தனியாக கையாளுகிறார்கள். அந்த வகையில் நான் உங்களுக்கு இந்த நேரத்தில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். பல விடயங்கள், சிறிய சிறிய விடயங்களை, குறிப்பாக தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்கள் அங்கு சென்றால் அங்கு அந்த பாராளுமன்ற உறுப்பினருக்குரிய அந்த மதிப்பை சில அதிகாரிகள் கொடுப்பதில்லை. கௌரவ மட்டக்களப்பு மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் ஜோயிஸ்ரன் அவர்கள் என்னிடம் ஒரு நாள் முறையிட்டிருந்தார். அங்கு சென்று நான் ஒரு அதிகாரியுடன் முரண்பட்டு வந்ததாக, அப்படியான ஒரு அமைச்சுகளில் ஒரு பாராபட்சமற்ற ஒரு அதிகாரிகளுடைய செயல்பாட்டை தாங்கள்தான் உறுதிப்படுத்த வேண்டும். 225 பாராளுமன்ற உறுப்பினர்களையும் ஒரே மாதிரி பார்க்கின்ற, ஒரே மாதிரி மதிக்கின்ற, ஒவ்வொரு பாராளுமன்ற உறுப்பினர்கள் மதிக்கப்படுகின்ற போது அவர்களுக்கு வாக்களித்த மக்கள் தான் மதிக்கப்படுகிறார்கள். அந்த வகையில் தங்களுடைய அமைச்சு மட்டுமல்ல, எல்லா அமைச்சுகளும் இப்படியான ஒரு அமைச்சில் இருக்கின்ற அதிகாரிகள் இப்படியான ஒரு சூழ்நிலைக்கு வர வேண்டும். சகல பாராளுமன்ற உறுப்பினர்களையும் ஒரே விதமாக பார்க்கின்ற ஒரு சூழ்நிலை வர வேண்டும். கட்சி பேதமற்ற, மொழிபேதமற்ற ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் என்ற வகையில் அதிகாரிகள் செயற்பட வேண்டும் என்பதை நான் இந்த நேரத்தில் கௌரவ நீதி அமைச்சருக்கு சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன். கௌரவ நீதி அமைச்சர் அவர்களே, நான் உங்களுக்கு நன்றியை தெரிவிக்க விரும்புகின்றேன். ஏனென்று சொன்னால், நான் குறிப்பிட்ட இந்த விடயங்கள் தொடர்பாக நீங்கள் கவனமாக செவிமடுத்திருந்தீர்கள் என்று நான் நினைக்கிறேன். கௌரவ அமைச்சர் மலிக் சமரவிக்ரம அவர்களுடைய அமைச்சினுடைய விவாதம் இன்று இருக்கிறது. ஆனால் அமைச்சர் இந்த சபையில் இல்லை. ஆனால் நீங்களும் இருக்கிறீர்கள், கௌரவ பிரதி அமைச்சரும் இருக்கின்றார். எங்களுடைய கருத்துக்களை நீங்கள் அவதானித்துக் கொண்டிருக்கிறீர்கள். அந்த வகையில் நான் உங்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இதற்குரிய நான் குறிப்பிட்ட விடயங்கள் என்னுடைய தனிப்பட்ட கருத்தல்ல. எங்களுடைய தமிழ் மக்கள், ஒட்டுமொத்த தமிழ் மக்களும், இலங்கையில் மட்டுமில்லை, உலகத்தில் வாழ்கின்ற அனைத்து தமிழ் மக்களுடைய மனங்களிலும் இன்றொரு நீங்கா வடுவாக இருக்கின்றது. இந்த பயங்கரவாத தடை சட்டம், அரசியல் கைதிகளுடைய விடுதலை, அந்த 3 பேருடைய வழக்கு மாற்றம், அந்த மாலத்தீவு கைதிகள் என்னுடைய ஃபைல் மொழிமாற்றம் தொடர்பான விடுதலை, இந்த 4 விடயங்களை கௌரவ நீதியமைச்சர் அவர்களே, நான் உங்களுக்கு மிக விநயமான கோரிக்கையாக முன்வைக்கின்றேன். இதற்குரிய நடவடிக்கைகளை உடன் வழங்க முடியும். கௌரவ நிதியமைச்சர் அவர்களே, நீங்கள் நினைத்தால் இந்த மாலத்தீவிலிருந்து தண்டனை காலம் முடிந்து சிறையில் இருக்கின்றவர்களை நீங்கள் நினைத்தால் 10 நாட்களுக்குள் இந்த வரவு செல திட்டம் முடிவதற்குள் அவர்களை விடுதலை செய்வதற்குரிய அதிகாரம் உங்களிடம் இருக்கிறது. தயவு செய்து அந்த மூன்று அரசியல் கைதிகளுடைய விடுதலையை இந்த வரவு செலவு திட்டத்தின் டிசம்பர் 9ஆம் தேதிக்கு முதல் அந்த விடுதலையை நீங்கள் உறுதிப்படுத்த வேண்டும். ஒரு ஒரு ஃபைலினுடைய மொழி மாற்றம் செய்வதற்கு 4 மாதங்கள் செல்கிறது. ஆனால் அந்த ஃபைல் 10 வருடங்களாக திணைக்களத்தில் இருந்திருக்கிறது. ஏன் அந்த கைதிகள் இலங்கைக்கு 2007ஆம் ஆண்டு அவர்களை அனுப்பும்போது அந்த ஃபைலை வெளிநாட்டு அமைச்சுக்கு அனுப்பி அதற்குரிய மொழி மாற்றத்தை செய்து ஏன் வைக்கவில்லை? அவர்களுடைய தண்டனை காலம் முடிந்த பின்பு நான் இந்த பாராளுமன்றத்தில் கேள்வி எழுப்பின பின்பு அந்த ஃபைலை அனுப்பியிருக்கிறீர்கள். மிகவும் ஒரு ஏற்றுக்கொள்ள முடியாத விடயம். தண்டனை காலம் முடிந்தும் அவர்கள் சிறையில் இருப்பது. கௌரவ நீதியமைச்சர் அவர்களே, இந்த விடயங்களை நான் உங்களிடம் வினயமாக கேட்கின்றேன். இது எங்களுடைய மக்களுக்கு நீங்கள் எடுக்கின்ற முயற்சி மக்களுக்கு மட்டுமல்ல, இந்த நாட்டில் ஒரு நல்ல அரசியல் தீர்வு வருவதற்கு ஒரு நல்லெண்ண அடிப்படையாக இருக்க முடியும். அரசியல் ஆகவே கௌரவ நிதியமைச்சர் அவர்களே, இந்த விடயங்கள் தொடர்பாக கூடிய கவனம் எடுக்க வேண்டும் என்றும் இந்த சட்டமாதிபருடனும் தாங்களும் எங்களுடைய எதிர்க்கட்சி தலைவரும் இணைந்து ஒரு பேச்சுவார்த்தை நடத்தி அந்த 3 கைதிகளுடைய நீதிமன்ற இடமாற்றம் தொடர்பில் மிக விரைவில் முடிவெடுக்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.
தேங்க்யூ வெரி மச். டாக்டர் ஜெயந்தி விக்ரமரத்னம் ப்ளீஸ்.
கரு கதாநாயக தும்மணி, யுக்திய பசந்தலீமட்ட அதால காரணா கீப்பியாக் பிலிபந்தவ மேம் அவஸ்தாவேதி கதா கிரீமட்ட மம கெமந்தி முலின்ம யுக்திய பசந்தலீம நிசி பாரதி சிதுவீமட்ட நாம் ஜனதாவகே ஏ சந்தா ஜனதாவகே பிரசாதே லபீமட்ட நாம் அத்தியாவசிய வெனவா ஹொந்த வினிஷ்டக்காரவருன் பாத்கிரீம். நமுத் அத எக்திபன் எக பிரஸ்னையாக தமாய் நீதிஜமருன் கேம் உறுத்தியம் பமனாய் பாத்கரான் எமனிசா வட தாட்சகாம் தீரன் நீதிஜமரு பெலம்பெனவா புத்கலிக ப்ரைவேட் பாய்க்கே வடக்கரான் ஏகட் எக்க ஹேத்வாக் தமாய் இதாமாத்மா அடு பாடி வினிஷ்டக்காரவருங்கே மயஸ்டாத்வரேகே முள் படிய மே பேசிக் சாலரேக 49,079 கவுது ஏகானட்டு என்னே மயஸ்டாத்வரேக் வேணட்டு விசேஷ ஹேத்துவாக் நிசா சமஹார் அப்பி தான்வா மினிஸ்டர்கார் ஒரு நீதிஜரு விசேஷ என்ம நீதிஜம் பவுல் வெல்லிங் என்ன சமஹாரு கீர்த்தனவா உறுத்தியட்ட யானை நத்துவ மினிஸ்டர்கார் ஒரு ஹட்டிட்டு தான் இல்லை வடக்கிறான் ஓனே கிலா யுத்துக்குமா கேட்டியட்டு நமக்கு போக தினா ஹேமனவே ஹித்தான் இது எமனிசா ஆகர்ஷணிய வீத்துவி அதிகரண அதிகரண மினிஷ்டகாரிபரே லெச கட்டுத்து கிரியும் ஆகர்ஷணிய வெய்யூத்துவி நத்தி நாம் ஹொந்த நீத்திஜரு என்ன நெஹ மே பிலி வந்தவ 2008 தரம் கலின் மகாதிகரண மினிஷ்டகாரிபருன்கே சங்கமய ஓண்ட சிதுவுனா உசாவியாண்டு இத்திஹாசே பலவினி வரட்ட மினிஷ்டகாரரு உசாவியட்டு கியா ஸ்ரேஷ்டாதிகரணே மூலிகாதி வாசிகம் அங்க 66 2008 தரன் நடுவே கியா சிட்டியா ஓண்ட சாதாரண வெட்டுப் லபின்னு நகைக்கல ஏ அவஸ்தாவேதி எம நீதி எம சங்கமேட்ட பெண்ணி சிட்டியே டிஎஸ் விஜயசிங்க ஜனாதிபதி நீதிஜதுமா மாமே துமாகே கனிஷ்ட நீதிஜரே ஹட்டியட்ட பெண்ணி சிட்டியா எம நடுவ அவசான் கரவும் லபுவா 2008 ஜூலி 14 சரத் சென் சில்வா அக்ரமிஷ்டகார்த்துமா அமர்துங்க மிஷ்டகார்த்துமா சா ஸ்ரீபான் மிஷ்டகார்த்துமா எதிரியே ஆண்டுவ பொறந்து ஆக்துன எதா ஆண்டுவ பொறந்து ஆக்துன்னா மே பிரஸ்னி திஹா மே பிரஸ்னி சலகா பலனுவா கீழ சானுகாம்பித்து கப சால்கா பலனுவா கீழ இன் பசு மே சேலரிஸ் அண்ட் கார்டு கமிஷன் கட்ட எதிரி பாத்கேருவா தங்க அவரது தஹாயாக் வேணும் முகத மலி முலின்ம சாக்காச்சாவ திபிலா தியன்னே மே மே வினிஷ்டகார சங்கமே 2007 12 மாசம் 27 தங்க அவருது தஹாய் பிரஸ்னி விசந்திலானே சேலரிஸ் அண்ட் கார்டு கமிஷன் கியனவா அனைக்குத் ராஜ்ய சேவைக்கான அனைக்கு தயாத் இல்லை ஓனு வடிப்படுவியும் இல்லை வடிப்படுவியும் படிப்படுவியும் இல்லை எமனிசா மினிஷ்டகாரூருண்டு பவனாக் விசேஷம் சலக்கானுண்டு பே ஓன்ட்ட உண்ட மினிஷ்டகாரூருண்டு ஒன்றாம் தீமனாவல் எலவன்சஸ் தின்னா நமுத்தைய பென்ஷனபல் எலவன்ஸாக கேட்டு விஸ்ராம பேட்டு கணனை கிரீம் சந்தா பாவிச்சு கிரீமட்டு அத்துலாத் கிரீமட்டு ஓன் கே கமத்த உன்கே அகமத்தா திபினோம் இத்தின் மே மே பிரஸ்னே அதில் அதில் தீனோ தங்க அவருது தஹாயாக் අද වෙනතුරු විසඳුමක් නැහැ. ඒ අතරතුර නෛතික කටයුතු පිළිබඳ ආංශික කාර්යක සභාවෙත් යෝජනා කර තිබෙනවා. විනිශ්චයකාරවරුන්ගේ නීතිපති දෙපාර්තමේන්තුවේ නිලධාරීන්ගේ සහ ඒ වගේම නීති කැටුම්පත් දෙපාර්තමේන්තුවේ නිලධාරීන් ඔවුන් සඳහා වෙනම වැටුප් ව්‍යූහයක් වෙනම සෙපරේට් සැලරි ස්ට්‍රක්චර් එකක් හදන්නේ කියලා. ඒක ඉතාමත්ම වැදගත්. ඒ සඳහා මූලිකත්වය, ඒ සඳහා යම් ප්‍රමුඛත්වයක් අද අධිකරණ අමාත්‍යාංශයේ මැදිහත් වීමෙන් කෙරෙයි කියලා මම බලාපොරොත්තු වෙනවා. එක තර්කයක් තමයි විනිශ්චයකාරවරුන්ට පුළුවන් ශ්‍රේෂ්ඨාධිකරණය සහ අභියාචනාධිකරණය විනිශ්චයකාරවරුන්ට පුළුවන් ඕනනම් විශ්‍රාම ගත්තට පස්සේ උසාවියට ගිහිලා නීතිඥවරු හරියට වැඩ කරන්න කියලා. එහෙම කීප දෙනා කරන්නේ. විශේෂයෙන් හොඳ විනිශ්චයකාරවරු එහෙම කරන්න යන්නේ නැහැ. ඒ නිසා ඒක තර්කයක් නෙවෙයි. ඒ නිසා මේ පිළිබඳව විශේෂ අවධානය යොමු කර යුතුයි. මෑතකදී අපි සම්මත කරුවා අධිකරණ සංවිධාන පනතර සංශෝධනයකින් විනිශ්චයකාරවරු මහාධිකාරී විනිශ්චයකාරු සංඛ්‍යාව වැඩි කරන්න. නමුත් එදා මම කිව්වා වගේ මේ පිළිබඳ විවාදයේදී අත්‍යවශ්‍ය වෙනවා ඔවුන්ගේ ක්වොලිටි එක, ඔවුන්ගේ ගුණාත්මක භාවය තහවුරු කිරීම සඳහා ඔවුන් සුදුසු ලෙස පුහුණු කිරීමට. ඒක ඉතාමත්ම වැදගත් වෙනවා. ඊළඟට විනිශ්චයකාරවරුන් පත් කිරීමේදී අංශ තුනකින් අපිට විනිශ්චයකාරවරු පත් ලැබ ගන්න පුළුවන්. එකක් තමයි හැම තලයේදීම ශ්‍රේෂ්ඨාධිකරණ වේවා, අභියාචනාධිකරණ වේවා, මහාධිකරණ වේවා, ඊට පල්ලෙහ අධිකරණ වලට වේවා, සමහර විට බොහෝ විට සිදුවන පරිදි, එකන කවුරුත් විරුද්ධ වෙන්නේ නැහැ, බොහෝ විට සිදුවන පරිදි පහළ අධිකරණවල ඉන්න විනිශ්චයකාරවරුන්ගේ සහ විනිශ්චයකාරතුමියන් ප්‍රොමෝට් කිරීමෙන්, උසස් කිරීමෙන්. නමුත් ඒත් එක්කම අත්‍යවශ්‍ය වෙනවා නීතිපති දෙපාර්තමේන්තුවෙන් සහ විශේෂයෙන්ම පුද්ගලික නීතිඥ වෘත්තියේ, පුද්ගලිකව නීතිඥ වෘත්තියේ වෙදෙන අයගෙනුත් ඇතුළත් කරන්න විනිශ්චයකාරවරු. ඒක ඉතාම වැදගත්. එවැනි මික්ස් එකක්, එවැනි මිශ්‍රණයකින් තමයි වඩා අධිකරණයේ වඩා හොඳ නඩු තීන්දු ආදිය කෙරේ ලැබෙන්නට ඉඩ තිබෙන්නේ එවැනි මිශ්‍රණයක් තිබෙනකොට. ඒ නිසා ඒක ඉතා වැදගත්. මෛත්‍රීපාල සිරිසේන මහත්මයා ජනාධිපති වුණාට පස්සේ එක්තරා අවස්ථාවක මහාධිකරණයට කරන ලද පත්වීම් 30කින් පමණ, දෙකයි පත්වීම් දෙකයි කෙරුවේ විනිශ්චයකාරවරුන්ගෙන් පිට. එකක් නීතිපති දෙපාර්තමේන්තුවට ගියා, එකක් ගියා පුද්ගලික නීතිඥ වෘත්තිය කරන කෙනෙක් පත් කරුවා කන්නන් මහත්මයා. එවලා අති විශාල ගෝසාවක් කෙරුවා එතුමාට විරුද්ධව. අද එතුමා ඉතාමත්ම හොඳ විනිශ්චයකාරයෙක් ලෙස හැමදෙනාම පිළිගන්නේ. ඒ නිසා මේ මිශ්‍රණය ඉතාමත්ම වැදගත්, අවශ්‍යයි, වැදගත්. ඊළඟට ප්‍රොමෝෂන්ස් උසස් වීම ජ්‍යෙෂ්ඨත්වය මත පමණක් නොවිය යුතුයි. විනිශ්චයකාරවරුන්ගේ නඩු තීන්දු, ඔවුන්ගේ නඩු තීන්දු පිළිබඳව ජ්‍යෙෂ්ඨ විනිශ්චයකාරවරුන් අධිකරණ සේවා කොමිසම හරි අගැයීමක් කරලා එයද ක්වොලිටි එක, නඩු තීන්දුවල ගුණාත්මක භාවය එක කාරණයක් විය යුතුයි ප්‍රොමෝෂන් උසස් වීම දීමේදී. ඊළඟට ප්‍රායෝගික ප්‍රශ්න ගන්නවා. අද මූලික අධිවාසිකම් නඩු දානකොට නිලනාමයෙන් යම් යම් නිලධරණ අය අත්‍යවශ්‍යයෙන්ම නම් කරන්න ඕනේ කියලා නීතියක් නැහැ. අභියාචනාධිකරණයක් දෙනවා රිට් ආඥාවල එහෙම පුළුවන් කියලා බොහෝ විට එක කරෙන්නෙත් නැහැ. ඒ පිළිබඳව ශ්‍රේෂ්ඨාධිකරණයේ ලුකහාර ප්‍රශ්න මතුවෙනවා. දැන් අද ආදේශ කරන්න ගියාම පළාත් සභාවක ඇමතිවරුන් පස් දෙනාම නම් කරනවා වගු උත්තරකාරයෝ හැටියට, වරින් වර ඔවුන් මාරු වෙනවා, නැත්තම් ඉලාස් වෙනවා, මාරු වෙනවා. එයින් සිදුවන්නේ නැවත ආදේශ කිරීමට මාස ගණන් කල් යනවා. ඒ නිසා අද අවශ්‍ය වෙලා තියෙනවා සුප්‍රීම් කෝට් රූල්ස් මගින්, රීති මගින් මේවා මේ පිළිබඳව පැහැදිලි නියෝග දෙන්නට, මේ පැහැදිලි තත්ත්වයන් පැහැදිලි කරන්නට. එවැනි අවස්ථාවලදී නිලනාමයෙන් නෙවෙයි, නිලනාමයෙන් නම් කිරීම අවශ්‍යයි, ප්‍රමාණවත්. ඊළඟට දැන් කැබිනට් මණ්ඩලයට විරුද්ධ මූලික අධිවාසිකම් නඩුවක් දානකොට, නැත්නම් පළාත් සභාවක අමාත්‍යංශවරුන් මණ්ඩලයට විරුද්ධ නඩුවක් දානකොට ඒ සියලු දෙනාම නම් කරන්න නැතුව අවශ්‍ය කවුරු හරි අමාත්‍යවරයෙක්ට විරුද්ධව පුද්ගලික වශයෙන් චෝදනාවක් තියෙනවා නම් ඔහු හෝ පමණක් නම් කරලා ඒ අදාළ කැබිනට් මණ්ඩලයේ ලේකම්, නැත්නම් පළාත් බද අමාත්‍ය මණ්ඩලයේ ලේකම්වරයා පමණක් නම් කිරීම ප්‍රමාණවත් විය යුතුයි. එහෙම නැත්නම් රජයේ ආයතනයක අධ්‍යක්ෂකවරු සියලු දෙනාම නම් කරන්න අවශ්‍ය නැහැ. ඔවුන් ඒ වෙනුවට යම් කිසි ඔහු එහි ලේකම්වරයා, නැත්නම් ප්‍රධාන විධායකයා නම් කිරීම, විධායක නිලධාරියා නම් කිරීම ප්‍රමාණවත් විය යුතුයි. මේ පිළිබඳව අද අත්‍යවශ්‍යයි අපිට තිබෙන ශ්‍රේෂ්ඨාධිකරණයේ රීති යල්පැන ගියේවා ඒවා වෙනස් කළ යුතුයි. ඒ සඳහා කාලය පැමිණ තියෙනවා. ඒ පිළිබඳව විශේෂ අවධානය යොමු වෙයි කියලා මම විශ්වාස කරනවා. ඊළඟට ඊළඟට නඩු කල්යාවේදී සමහරලාට උදේම සමහරට අපි දකිනවා මේක හැම උසාවිකම වෙනවා. දවල් 12 වෙනකොට විනිශ්චයකාරවරුන්ට පුළුවන් වෙන්න ඕනේ ඇසස්මන්ට් එකක් කරන්න මොන නඩුද කල්යන්නේ මොනවද නැත්තේ කියලා. තේ නමු සමහර විට කල් දැමීම දෙක තුන වෙනකන් තියාගෙන ඉන්නවා විශ්වකාර සමහර විශ්වකාර. ඒ පිළිබඳව කිසිම යුනිෆෝමිටි එකක් නැහැ. උසාවි අතර යුනිෆෝමිටි එකකුත් නැහැ. එකම උසාවියේ වෙනම වෙනම බෙන්චස් අතර යුනිෆෝමිටි එකකුත් නැහැ. දැන් අමරතුංග විශ්වකාරතුමා ඉන්න කාලේ ශ්‍රේෂ්ඨාධිකරණය එතුමා කරපු වැඩේ උදේම කරන්න ඉස්සල්ලාම ජේෂ්ඨ ජනාධිපති වුණ නීතිඥවරුන්ගෙන් අහනවා ඔබතුමාලගේ නඩු කල් යන්නට ඉඩ තිබෙනවද? ගන්නට ඉඩ තිබෙනවා. කල් දානවා එහෙමනම්. ඇයි? මොකද ජනාධිපති නීතිඥවරු තමයි හැම උසාවියකටම යන්න ජේෂ්ඨ නීතිඥවරු තමයි හැම උසාවියකටම යන්නේ. ඉතින් ඔවුන්ගේ අනිත් උසාවිවල ඔවුන් බාරගන්න නඩුත් කල් යනවා එක උසාවියක හිර වෙලා සිටීම නිසා. මම හිතන්නේ මේ පිළිබඳව අග්‍රවිශ්වකාරතුමා ඇතුළු අධිකරණ සේවා කොමිසම මේ පිළිබඳව රීති හදලා නැත්නම් එහෙම නැත්නම් පැහැදිලි ඉන්ස්ට්‍රක්ෂන්ස් දෙන්න ඕනේ. ශ්‍රේෂ්ඨාධිකරණය, අභියාචනාධිකරණය, පහළ අධිකරණය මෙහෙම නඩු කල් දානවා නම් දවල් 12:00 වෙනකොට දක්ෂ විනිශ්චයකාරවරයෙකුට පුළුවන් ඇසස්මන්ට් එකක් කරන්න නඩු කෝ නඩුද ගන්න පුළුවන් කෝ නඩුද කල්යන්නේ කියලා. ඒ නිසා කිසිම තේරුමක් නැහැ විනිශ්චය මේ නීතිඥවරු හවස් වෙනකන් එතන තියාගෙන ඉන්න එකෙන්. ඒකෙන් වෙන්නේ ඔවුන්ට වෙනත් නඩුව වෙනත් අධිකරණයකට පෙනී සිටීමද වැළකෙනවා. ඒකෙන් තවත් නඩු කල් යනවා. ඒ නිසා මේ පිළිබඳව විශේෂ අවධානය යොමු කරන්නට කියලා කියා මම ඉල්ලා සිටිනවා ගරු ඇමතිනියගෙන් සහ එතුමිය ඇතුළින් අධිකරණ සේවා කොමිසමෙන්. ඊළඟට මා කලින් දවසේ සඳහන් කරුවා අධිකරණ සංවිධාන පනතයර්ථයේ යටතේ දෙරණියගල සහ දෙහිඕවිට පොලිස් වසම්වල නඩු තවමත් යන්නේ අවිස්සාවේල්ල මහේස්ත්‍රාත් අධිකරණයට. එය තියෙන්නේ බස්නාහිර පළාතේ. ඒකෙන් ලොකු ආදායම් පිළිබඳ ප්‍රශ්නයක් ඇමතුමේ බල මතුවෙනවා. මොකද දඩ මහේස්ත්‍රාත් උසාවිය එකතු කරන දඩ යන්නේ අය අදාළ පළාත් සභාවට. ඉතින් එම දෙරණියගල දෙහිඕවිට අය තියෙන සබරගමු පළාතේ. ඉතින් කිසිම හේතුවක් නැහැ ජනතාවට තිබෙන සිදුවන කරදරයට අමතරව කිසිම හේතුවක් නැහැ දරණීගල සහ දෙහිඕවිට පළාතේ තිබෙන සිදුවන අපරාධවලින් එකතු වෙන දඩේ බස්නාහිර පළාතට යන්න කිසිම හේතුවක් නැහැ. එම නිසා එය ඉතාමත් ඉක්මනින් ඒ පිළිබඳව මේ ප්‍රශ්නේ විසඳනවා ඇතයි කියලා මම බලාපොරොත්තු වෙනවා. මම ඉතාමත්ම ස්තුතිවන්ත වෙනවා ඔබතුමාට මේ අවස්ථාව ලබා දීම ගැන. බොහොම ස්තුතියි.